வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் வாழ்த்து. தமிழ்நாட்டை வஞ்சிக்காத மத்திய அரசு அமைய மக்கள் நல்ல முடிவை அளிக்க வேண்டும். சென்னையில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட 2984 விருப்ப மனுக்கள் தாக்கல். அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு வருகின்ற 10-11 தேதிகளில் நேர்காணல். திமுக கூட்டணியில் மதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. சுமூக உடன்பாடு ஏற்பட்டு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. புதுச்சேரியில் சிறுமி படுகொலைக்கு நீதி கேட்டு இன்று அதிமுக மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் பந்திற்கு அழைப்பு. அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்படாது என்றும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தகவல். ஹைதி நாட்டில் பிரதமரை பதவி விலக கோரிக்கை. ஆயுதம் ஏந்திய கும்பல் வன்முறை. கடைகள் சூறையாடல். தீவைப்பு சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் போட்டி. உத்தரப்பிரதேசத்தை 42 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை அணி வெற்றி. நடிகர் அஜித்திற்கு சென்னை தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை. குணமடைந்து ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்ற தகவல். இனி விரிவான செய்திகள். இன்று சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடிமக்கள் அனைவருக்கும் குறிப்பாக மகளிருக்கு தமது மனமார்ந்த பாராட்டுகளையும் நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக திமுக தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஏராளமான திமுகவினர் விருப்ப மனு தாக்கல் செய்தனர். மார்ச் 1 தொடங்கிய விருப்ப மனு தாக்கல் நேற்றுடன் 6 நிறைவடைந்தது. கடைசி நாளில் மட்டும் 335 பேர் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளனர். மொத்தம் 2984 விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மக்களவைத் தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் நேர்காணல் வருகின்ற 10 நேர்காணல் நடைபெறும் என திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு 2 நேர்காணல் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் வரும் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போட்டியிட வாய்ப்பு கேட்டு விருப்ப மனு அளித்தவர்கள் மனு பெற்றதற்கான அசல் கட்டண ரசீதுடன் கால அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் நேர்காணலில் கலந்து கொள்ளுமாறு அதிமுக தலைமை கழகம் கேட்டுக் சென்னை கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேயர் சிட்டிபாபு பூங்கா சிறுவர் விளையாட்டு திடலில் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் முத்துக்குமாரப்பா சாலையில் நடைபெற்ற விழாவில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயின்ற மாணவர்களுக்கு மடிக்கணினி, தையல் இயந்திரம் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் பேசியவர் தமிழ்நாட்டை வஞ்சிக்காத மத்திய அரசு அமைய காலம் கனிந்து கொண்டிருப்பதாக கூறினார். திமுக கூட்டணியில் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் இன்று தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஆனால் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு எட்டப்படாமல் இழுபறி நீடித்து வருகிறது. இந்நிலையில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டு இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவினர் கடந்த 2 தேமுதிக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை உறுதி செய்தது. இந்நிலையில் அதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவினர் சென்னையில் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் ஆதரவு தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழக தலைவர் ஹைதர் அலி சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். வடசென்னை அனல்மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மத்திப்பட்டியில் நிறுவப்பட்டுள்ள வடசென்னை மிக உய அனல்மின் நிலையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்த முதலமைச்சரிடம் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் கோரிக்கையை முன்வைத்து மனு அளித்தனர். டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டு நீட்டித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வரும் ஏப்ரல் மாதத்துடன் இருவரின் பதவிக்காலம் முடிவடையவுள்ள நிலையில் அதனை மேலும் ஓராண்டு காலம் நீட்டித்து தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மகளிரணி சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா இன்று கொண்டாடப்படவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று மகளிர் தின விழாவை முன்னிட்டும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டும் 76 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி சிறப்பிக்கவுள்ளார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். சென்னை தலைமை செயலகத்தில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது புதிய குடும்ப அட்டைகளை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்திய அமைச்சர் சக்கரபாணி, கைவிரல் ரேகை பதிவு செய்வதை கட்டாயப்படுத்தக்கூடாது என தெரிவித்தார். நெல் கொள்முதலின் போது தவறு நிகழாத வண்ணம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் சக்கரபாணி அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் சிறுமி படுகொலைக்கு நீதி வேண்டி இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். அண்ணா சாலையில் தொடங்கிய பேரணி சட்டமன்றம் அருகே நிறைவடைந்தது. அப்போது அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக கோரி பேரணியில் பங்கேற்றவர்கள் முழக்கமிட்டனர். இந்நிலையில் இன்று இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரியில் மாநிலம் தழுவிய பந்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சிறுமி படுகொலைக்கு நீதி கேட்டு புதுச்சேரியில் இன்று அதிமுக மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் பந்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், பந்த் காரணமாக அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்படாது என்றும், மாணவ மாணவிகள் இன்று அச்சமின்றி பள்ளிகளுக்கு சென்று தேர்வு எழுதலாம் என்றும் தெரிவித்தார். முழு அடைப்பு போராட்டத்தையொட்டி உரிய பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகிய இருவரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இருவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அவர்களை போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே சிறுமி கொலை வழக்கில் விசாரணை அதிகாரியான முத்தியால்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் தனச்செல்வம் மற்றும் உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் உள்ளிட்ட இருவர் பணியிடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் மேலும் 11 காவலர்களை பணியிடமாற்றம் செய்து புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்களை கைது செய்யும் இலங்கை கடற்படையினரை கண்டித்து ராமேஸ்வரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக மீனவர்களை பாதுகாக்க மத்திய அரசு தடுக்க தவறிவிட்டதாக கூறி மீனவர்கள் கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழக மீனவர்களுக்கும் உயிருக்கும் உடைமைகளுக்கும் தொழிலுக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக தெரிவித்தார். இதனிடையே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட 18 தமிழக மீனவர்களும் சென்னை வந்தடைந்தனர். கடந்த மாதம் 7ஆம் தேதி நெடுந்தீவு அருகே 2 படகுகளில் சென்ற 18 ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. மத்திய மாநில அரசுகள் நடத்திய பேச்சுவார்த்தைகளுக்கு பின் 18 மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டனர். கொழும்பிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்த மீனவர்கள் பின்னர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். போதைப்பொருள் வழக்கில் தேடப்படும் ஜாஃபர் சாதிக்குடன் தான் இருக்கும் புகைப்படம் குறித்து தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் விளக்கம் அளித்துள்ளார்.
நம்ம ஒரு சிசிடிவிஸ் இனாகரேஷன் பண்றோம். சிசிடிவிஸ் பொதுவான நம்ம பப்ளிக் கோஆபரேஷன்ல, எதற்காக பப்ளிக் போலீஸ் பார்ட்னர்ஷிப்ல நிறைய இனாகரேட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன்ல 15 ஸ்பான்சர் இருந்திருக்காங்க. 15 ஸ்பான்சர்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்திருக்காங்க. அவர் ஒரு ஸ்பான்சரை வந்திருக்காரு, வந்துட்டு 10 சிசிடிவி ஸ்பான்சர் பண்ணிருக்காரு அவர் அந்த ஏரியா ஆள்னால. ஆனால் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ ஏதாவது வெளியே தகவல் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிசிடிவி 10 எடுத்துட்டு திரும்பி கொடுத்துட்டோம். அந்த நம்ம ரிப்ளேஸ் பண்ணி நம்ம சிசிடிவி போட்டிருக்கோம்.
கொடநாடு வழக்கு விசாரணை இன்று மீண்டும் நடைபெறுகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு கொலை கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இது தொடர்பான வழக்கு கடந்த 6 ஆண்டுகளாக உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த ஓராண்டாக சிபிசிஐடி போலீசார் வழக்கை விசாரணை செய்து வரும் நிலையில் தடயவியல் நிபுணர்கள் அடங்கிய சிபிசிஐடி போலீசார் குழுவினர் கொடநாடு பங்களாவில் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர். கொடநாடு பங்களா நுழைவாயில் கதவு, ஓம் பகதூர் கொல்லப்பட்ட இடம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். 5 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது கொடநாடு எஸ்டேட் தரப்பில் மேலாளர் நடராஜன், கொடநாடு வழக்கறிஞர் இளந்தமிழ் மற்றும் கொடநாடு விஏஓ சந்தியா ஆகியோர் உடனிருந்தனர். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் ஆய்வு குறித்து நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என தெரிகிறது. முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021 பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை புகார் தொடர்பான வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு குற்றவியல் நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனை உறுதி செய்த விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக தண்டனையை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்கவும் சரணடைவதிலிருந்து விலக்களிக்க கோரியும் ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இது விசாரணைக்கு வந்தபோது பதிலளிக்க காவல்துறை சார்பில் அவகாசம் கோரப்பட்டதையடுத்து விசாரணை வருகின்ற 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை இறுதி செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் டெல்லி, சத்தீஸ்கர், கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களின் வேட்பாளர்கள் தேர்வு விவாதிக்கப்பட்டது. இதில் ராகுல்காந்தி வயநாடு தொகுதியிலும் சசி தரூர் திருவனந்தபுரத்திலும் மீண்டும் போட்டியிட முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மேலும் 4% உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 49,18,000 மத்திய அரசு ஊழியர்களும் 67,95,000 ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறுவார்கள் என்றும், மத்திய அரசுக்கு ஆண்டுதோறும் 12,868 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூர் நகரில் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. குறிப்பாக மகாதேவபுரா, பொம்மனஹள்ளி, ராஜராஜேஸ்வரி நகர், யஷ்வந்தபுரா உள்ளிட்ட பல பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக காணப்படுகிறது. பெங்களூரு நகரில் 3,000-க்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகள் வறட்சியுடன் காணப்படுவதால் மக்கள் லாரி தண்ணீரை எதிர்பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வாடகை வீடுகளில் வசிக்கும் பலர் வீடுகளை காலி செய்துவிட்டு சொந்த ஊருக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக பல தனியார் பள்ளிகளும் பயிற்சி மையங்களும் ஆன்லைன் மூலம் வகுப்புகளை நடத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. திருப்பதி அருகே ஸ்ரீ காளஹஸ்தி சிவன் கோவிலில் வருடாந்திர மகாசிவராத்திரி பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கார மண்டபத்தில் உற்சவமூர்த்திகளுக்கு சிறப்பு மலர்களாலும் தங்க ஆபரணங்களைக் கொண்டும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க சோமஸ்கந்த மூர்த்தி அன்ன வாகனத்திலும், ஞான பிரசுனாம்பிகை தாயார் கிளி வாகனத்திலும் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கரீபியன் தீவுகளில் ஒன்றான ஹைதி நாட்டில் கடும் வன்முறை வெடித்துள்ளது. அந்நாட்டு பிரதமராக உள்ள ஏரியல் ஹென்றி பதவி விலக கோரி தலைநகரில் ஆயுதம் ஏந்திய கும்பல் வன்முறையில் ஈடுபட்டுள்ளது. கடைகளில் உள்ள பொருட்கள் சூறையாடப்பட்டு வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டு எரிபொருளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. திடீர் வன்முறையால் அச்சமடைந்த பொதுமக்கள் தங்கள் உடைமைகளுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறி வருகின்றனர். ரஷ்யாவில் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி அந்நாட்டு அதிபர் புட்டின் ராணுவ விமானிகளின் பயிற்சி மையத்திற்கு சென்று அங்கிருந்த பெண் விமானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் ரஷ்ய அதிபர் புட்டின் நிறுத்தப்பட்டிருந்த ராணுவ விமானத்தில் ஏறி அமர்ந்து அதனை இயக்கி எதிரே உள்ள சிமுலேட்டர் திரையில் கண்டு மகிழ்ந்தார். மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் உத்தரப்பிரதேசத்தை 42 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி வீழ்த்தியது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக மும்பை வீராங்கனை நாட் ஸ்கைவர் 45 ரன்களும் அமேலியா கெர் 39 ரன்களும் எடுத்தனர். பின்னர் 161 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய உத்தரப்பிரதேச அணி விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. கேப்டன் அலைசா ஹேலி, கிரண் நாவ்கர், சமாரி அத்தப்பட்டு ஆகியோர் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்தனர். மும்பை வீராங்கனைகள் சிறப்பாக பந்து வீசி கடும் நெருக்கடி கொடுத்தனர். இதனால் 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 118 ரன்கள் மட்டுமே எடுத்து உத்தரப்பிரதேச அணி தோல்வியடைந்தது. நடப்பு தொடரில் மும்பை அணிக்கு இது 4வது வெற்றியாகும். நடிகர் அஜித்திற்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பிற்காக நடிகர் அஜித் வருகின்ற 15ஆம் தேதி அஜர்பைஜான் நாட்டிற்கு செல்ல திட்டமிட்டிருந்தார். இதற்கிடையே வழக்கமான உடல் பரிசோதனைக்காக சென்னை 1000 விளக்கில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அவர் நேற்று சென்றார். மருத்துவர்கள் குழு பரிசோதனை செய்ததில் நடிகர் அஜித்திற்கு மூளையில் சிறிய கட்டி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், இதையடுத்து மருத்துவமனையின் மூத்த மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் அறுவை சிகிச்சை செய்து கட்டியை அகற்றியதாகவும் கூறப்படுகிறது. நடிகர் அஜித் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதால் பூரணமாக குணமடைந்து 1-2 நாட்கள் வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் வாழ்த்து. தமிழ்நாட்டை வஞ்சிக்காத மத்திய அரசு அமைய மக்கள் நல்ல முடிவை அளிக்க வேண்டும். சென்னையில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட 2984 விருப்ப மனுக்கள் தாக்கல். அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு வருகின்ற 10-11 தேதிகளில் நேர்காணல். திமுக கூட்டணியில் மதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. சுமூக உடன்பாடு ஏற்பட்டு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. புதுச்சேரியில் சிறுமி படுகொலைக்கு நீதி கேட்டு இன்று அதிமுக மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் பந்திற்கு அழைப்பு. அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்படாது என்றும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தகவல். ஐதி நாட்டில் பிரதமரை பதவி விலக கோரிக்கை. ஆயுதம் ஏந்திய கும்பல் வன்முறை. கடைகள் சூறையாடல். தீ வைப்பு சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் போட்டி. உத்தரப்பிரதேசத்தை 42 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை அணி வெற்றி. நடிகர் அஜித்திற்கு சென்னை தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை. குணமடைந்து ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்ற தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.